जात्युपक्रमादि न्यायैः प्रत्यक्षस्य प्राबल्य निरासः. பிரத்யக்ஷமானது நமக்கு பிறந்ததிலிருந்து எல்லாவற்றையும் காட்டிக் கொடுக்கிறது. மற்ற அனுமானமோ சாஸ்திரமோ பிறகு வந்து அவைகளும் நமக்கு அறிவை கொடுக்கிறது. அப்பொழுது பிரத்யக்ஷத்தினால் வந்த அறிவுக்கு மாறுதலாக அனுமானமோ சாஸ்திரமோ நமக்கு வேறறிவை கொடுக்குமேயானால் இதை எதை எடுத்துக்கிறது, எதை தள்ளுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம். உலகமெல்லாம் உண்மைங்கிற அபிப்பிராயம் தான் நமக்கு பிரத்யக்ஷம் கொடுக்கிறது. கண்ணால் ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் இருக்குங்கிறோம், அப்படித்தான் நம்புறோம். ஆனா அனுமானம் சாஸ்திரம் இவைகள்லாம் வந்து எந்த உலகத்தை நீங்க ஐம்புலன்கள்னால அறிகிறீர்களோ அவ்வுலகம் அகப்படுகிறதே தவிர அது சாஸ்வதமாக இல்லை, அது மித்யாபூதம் அப்படின்னு சொல்லித்தார். இப்ப பிரத்யட்சம் உண்மை என்று சொல்ல சாஸ்திரமும் அனுமானமும் அப்படி இல்லை, அதுக்கு மாறுதலாக இருக்கு என்று சொல்ல நமக்கு எதை கொள்ளுவது, எதை தள்ளுவது எனக்கூடியதான சந்தேகம் ஏற்படும். இதுதான் முக்கியமாக ஏற்பட்டதான ஒரு பிரச்சனை. இதுக்கு நான் பார்த்தோம் எது நாம் முக்கியமாக பார்க்கணும், எதை எடுத்துக்கணும், எதை தள்ளணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் பார்க்கப்படுது. ஜாதி உபக்கிரமாதி நியாயங்கள்னால ஆலோசனம் பண்ணி பார்க்குமையானால் பிரத்யக்ஷத்தை விட மற்ற பதார்த்தங்கள் தான், மற்ற பிரமாணங்கள் தான் உயர்ந்தது என்று பார்த்தோம். அதில் ஜேஷ்டத்வா பிரத்யக்ஷம் பிரமாணம்னு சொன்னோம். இல்லை பிரத்யக்ஷம் அது ஜாத்தியா பிராபல்யம்னு சொன்னோம். ஜாத்தியா பிராபல்யம்னு சொல்லும் பொழுது இல்லை ஜாத்தியா பிராபல்யம் பிரத்யக்ஷத்துக்கு இல்லை, பிரத்யக்ஷமாக இருப்பதனாலேயே பிரத்யக்ஷ பிராபல்யம்னு சொல்லாதீங்கோ அப்படி இல்லை. ஜாத்தியா பிராபல்யம்னு கொடுக்கறதுன்னா சாஸ்திரத்துக்குத்தான் கொடுக்கணும். ஏன்னா சாஸ்திரம் அபௌருஷயம், அதில் தோஷ சங்கா கணங்கம் சிறிதேனும் இல்லை. ஆகையா ஜாத்தியா பிராபல்யம் பிரத்யக்ஷத்துக்கு இல்லை, சாஸ்திரத்துக்குத்தான் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் உபக்கிரம நியாயத்தினால பிரத்யக்ஷத்துக்கு பிராபல்யம்னு சொன்னார், பிரத்யக்ஷம் பிரபலம்னு சொன்னார். உபக்கிரம நியாயம்னா முதல்ல நாம் எதை கிரகிக்கிறோமோ அது பிரபலம், பிறகு வரும்பொழுது அது பின்னால் வந்திருக்கிறதுனாலேயே அது சீனியாரிட்டி இல்லைன்னு சொல்றது பார்த்தீங்களா, அது மாதிரி ஆகிடும் அப்படின்னு அக்ரிய ருக்வேதாங்கிறதெல்லாம் திருஷ்டாந்தத்தை சொல்லி அப்படி இல்லை, அசஞ்சாத விரோத நியாயம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஏற்படும் பொழுது அதுக்கு விரோதமே ஏற்படலை, ஆகையால் அது பிரபலமாக இருக்கு. அனுமானமோ சாஸ்திரமோ வரும் பொழுது அதை நாம் கிரகிக்கிற காலத்திலேயே அதுக்கு விரோதமான ஒரு அம்சம் தெரிஞ்சிருக்கு, பிரத்யக்ஷத்தினால் கொடுக்கப்பட்டதான அம்சம் தெரிஞ்சிருக்கு, ஆகையால் இது பிரபலம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்படி தீர்மானம் பண்ணினோம். ரெண்டாவதாக அப்படி உபக்கிரம நியாயம் அசஞ்சாத விரோத நியாயத்தினால அதுக்கப்புறம் சொன்ன, அதுக்கப்புறம் இதனாலேயே லிங்கமானது லிங்கத்தை விட ஸ்ருதி சீக்கிரமாக போகிறதுனால சீக்கிரகாமித்துவார், எப்படி ஸ்ருதி பிரபலமோ அதே மாதிரியே பிரத்யக்ஷம் சீக்கிரமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக தன் காரியத்தை பண்ணுவதனால் அனுமான ஆகமாதிகளோட உயர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டோம். ஏன்னா பரீட்சித பிரமாணமாக இருக்குமையானால் அது மந்திரகாமியாக இருந்தாலும் நிதானமாக இருந்திருந்தாலும் அது பிரதானம், அதுதான் பிரபலம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம். அதற்கு மேல சாமானிய விசேஷ நியாயம் அப்படிங்கிறது ஒன்று சொன்னார். யதாகவனியே ஜுகோதின்னு சாதாரணமாக இன் ஜெனரல் எந்த யாகம் பண்ணுறதாக இருந்தாலும் ஆகவனியத்தில் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது பதேது ஹோதி அப்படின்னு. அந்த மாடு எங்க தன்னுடைய காலை வைக்கிறதோ, அந்த குழம்பு எங்க இருக்கோ அந்த இடத்துல ஹோமம் பண்ணணும் அப்படின்னு விசேஷமா இருக்கு. இப்ப ஜென்ரல் ரூல் ஒன்று இருக்கும் பொழுது அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ரூல் ஒன்று இருக்குமே ஆனால், அப்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஜென்ரல் கண்டிஷனை விட ஸ்பெஷல் கண்டிஷன் பவர்ஃபுல் அப்படின்னு வச்சுருந்துட்டானே நாம் நடக்கிறோம். அதே மாதிரி வேதாந்தம் என்ன சொல்றது, சாஸ்திரம் எல்லா பிரபஞ்சமும் பொய்த்தார் அப்படின்னு ஜெனரலா ஒட்டு மொத்தமா உலகத்தை எல்லாம் தள்ளி போடுறது. பிரத்யட்சம் அப்படி இல்லை, இந்த குடம் உண்மை, இந்த குடம் இந்த வஸ்திரமானது சத்தியம் அப்படின்னு பர்டிகுலரா டு தட் கேஸ் சொல்றது. இது ஜெனரலாக எல்லா பிரபஞ்சம் முழுக்க போய் அப்படிங்கிறது. ஸோ சாமானியம் விசேஷம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக சொல்லக்கூடியதான ஒரு பாகமும், சாதாரணமாக எல்லாமே ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற பகுதி இந்த ரெண்டு இருக்குமையானால், சாமானியாம்சத்தை விட விசேஷமான ஒரு பதார்த்தம் இருக்கே அது பிரபலம் அப்படின்னு சொன்ன. ஆனால் இந்த சாமானிய விசேஷ பாவமானது எப்பன்னு ரெண்டும் ரெண்டு பிரமாணங்களும் நிச்சிதமாக சமமாக இருக்கும் இடத்துல தான் சாமானிய விசேஷ பாவம் வரும். நிச்சித பிரமாண உபய விஷயத்துவா, இதுவும் பிரமாணம் அதுவும் பிரமாணம் அப்படின்னு ஈக்குவல் வேலிடிட்டி ரெண்டுக்கு இருக்குமே ஆனால் அப்பொழுது சாமானிய விசேஷ பாவம் வரலாம். இங்கே அப்படி இல்லை, ஆகையால் அந்த நியாயமும் அப்ளை ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு சாமானிய விசேஷ நியாயத்தினால வர வேண்டாம் சுவாமி, வேற நியாயத்தினால வரலையுமே அப்படிங்கிறதுக்காக இது எத்கிட்ட பிராச்சீனம் அக்னி சோமியா தேன உபாம்சு சரதி அப்படிங்கிற இடத்துல இது சாமானிய அவிஷயமாக இருந்தாலும் தீட்சணியா வியதிரிகத்துல சாவகாசம் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா முதல்ல தீட்சணி எஷ்டி பண்றான், தீட்சணி எஷ்டி ஆனப்புறம் யூபாவட்டாதிகள், அதுக்கப்புறம் ருத்திக் வரணாதிகள் இவைகள்லாம் இருக்கு. இத்தனையும் பண்ணின பிறகு கடைசியில் அக்னிசோமியம்ங்கிற உபோமத்தை பண்றான். இது அக்னிசோமியத்துக்கு முன்னால இருக்கிறது எல்லாமே உபாம்சுவாக பண்ணணும் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்றது. அதே சமயத்துல இந்த தீட்சணி எஷ்டியில யாவத்யா வாச்சா காமயேதா எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீளோ, மெல்லமா சொல்லணும்னா மெல்லமா சொல்லுங்கோ, உறக்க சொல்லணும்னா உறக்க சொல்லுங்கோ, உங்க இஷ்டம், சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்கு, இந்த ரெண்டுல நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு யோஜனை பண்ணா, ஒண்ணு சாவகாசமா இருக்கு ஒண்ணு தீரவகாசம். யாவத்யா வாச்சா காமையே தாங்கிறதுக்குனா நீங்க முன்னால சொன்ன பிரகாரமா முதல்ல சொன்ன விதியை அனுசரித்து அது வந்து உபாம்சுவாகத்தான் பண்ணணும் என்று நீங்க சொல்லிவிட்டீங்கனால், அப்ப இந்த வாக்கியம் அதுக்கு பிரயோஜனம் என்ன? யாவத்யா வாச்சா காமையே தாங்கிற வாக்கியத்துக்கு பிரயோஜனமே இல்லை. ஸோ இது நிரவகாசமாயிடும். எங்கே ஒரு வார்த்தையே நிரவகாசமாயிடுமோ அந்த இடத்துல அதுதான் பிரபலம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல பிரத்யட்சமும் மற்ற பிரமாணங்களும் வரும் இடத்தில் பிரத்யட்சமானது உலகத்தை உண்மைன்னு காட்டுறது, சாஸ்திரமும் அனுமானமும் உலகத்தை பொய்ன்னு சொல்றது. இப்ப பிரத்யட்சமும் நம்ம எடுத்துக்கலையேன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன அந்த பிரத்யட்சம் பிரபஞ்சம் சத்தியம் எனக்கூடியதான அம்சம் அந்த டோட்டலா போயிடும். ஆனால் சாஸ்திரத்துக்கு நீங்க என்ன சொல்லலாம், சாஸ்திரத்துக்கு முக்கிய விருத்தியா அர்த்தம் பண்ணலாம். முக்கிய விருத்தின்னா அபிதா விருத்தின்னு சொல்றது, சக்தி மரியாதையினால சொல்றது, இல்ல லட்சணையாக சொல்லலாம், இல்ல கவுனியாக அர்த்தம் பண்ணலாம். இப்ப சாஸ்திரத்துக்கு அநேக அர்த்தங்கள் நீங்க பண்ணலாம், பிரத்யட்சத்துக்கு அப்படி பண்ண முடியாது, கண்ணுக்கு எதிர்க்க தெரிஞ்சு அது சத்தியம் தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப அந்த பிரத்யட்சத்துக்கும் நீங்க பொய்னு சொல்லிவிட்டீங்கனால் டோட்டலா நிரவகாசம் ஆயிடும், அதுக்கு ஒரு உலகமும் உலகத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லாததாக போயிடும். அப்படி பண்ணலாமா சார், பிரமாணங்களுக்குள்ள ஒன்னும் பிரயோஜனமே இல்லையேன்னு பண்ணலாமா? பண்ணப்படாது. ஆகையால் பிரத்யட்சத்துக்கு முக்கியமான அர்த்தத்தை கழிச்சுங்கோ, சாஸ்திரத்துக்கு வேணா வேற ஏதாவது அர்த்தத்தை நீங்க மாத்திச்சிடணும், பொய்யாக இருக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிங்க, இல்லைன்னா இந்த பிரத்யட்சமே நிரவகாசமாகிவிடும் அப்படின்னு அடுத்ததாக ஒரு இதை சொன்னார். இப்ப அதுக்கு நாம சொன்னோம், அப்படி இல்லை சுவாமி, உபக்கரம உபகசம் மகாராஜி தாத்பரிய நிர்ணயங்கள் தாத்பரிய லிங்கங்கள் இருக்கு, சாஸ்திரத்துக்கு நம்ம அர்த்தம் சொல்லும் பொழுது என்ன, நம்ம இஷ்டமாக அர்த்தம் சொல்ல முடியாது. அதுக்கு மீமாம்சக்கால் என்ன சொல்லியிருக்கா, சில கேனன்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், இப்படித்தான் வேதங்களுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது கர்மகாண்டத்துக்கும் உபாசனா காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் எல்லாமும் பொதுவானது. இந்த உபக்கிரமாதி தாத்பரிய லிங்கங்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவானது. அதை நாமும் எடுத்துருக்கோம். நம்ம எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சூத்திரக்காரரே இதை சூச்சனை பண்ணிட்டு இருக்கார். அந்தந்த சூத்திரங்கள்ல உபபத்தே அப்படிங்கிறார், சமன்வயாத் அப்படிங்கிறார், அபியாசாத் ஆனந்தமயோ அபியாசாத், அபியாசங்கிற தாத்பரிய லிங்கம், அன்வயாத் வாக்கியான்வயா, இந்த இடத்துல அன்வயா சமன்வயாத்துங்கிற இடத்துல உபக்கரபோதம் பதம் மாறத்தை சொல்ல சூச்சனை பண்ணுற. அதே போல உபபத்து அந்தர உபபத்து, இந்த இடத்துல உபபத்திங்கிற தாத்பரிய லிங்கத்தை சொல்லிட்டு இருக்க. இப்படி நீங்க பார்த்த விதிர்வாதாரணே அபூர்வத்வா அப்படிங்கிறது அபூர்வதாங்கிறத சொல்ற. இப்படி ஒவ்வொரு சூத்திரத்தை பார்த்தாலும் இந்த தாத்பரிய லிங்கங்கள்லையும் சூத்திரக்காரரே நமக்கு எடுத்து சொல்லியிருக்க. இந்த தாத்பரிய லிங்கங்கள்னால நம்ம விசாரம் பண்ணி ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம்னு தீர்மானம் பண்ணுமையானால் அத்வைத்தம் தான் ஸ்ருதிக்கு தாத்பரியம், உலகம் மித்யாங்கிறது தெரியும். எப்ப இதை நீங்க வேற விதமா மாற்ற முடியாது, எப்ப மாற்ற முடியாதோ அப்ப என்ன ஆகும்னா, இதையும் நீங்க ஒத்துக்கல, இதுக்கும் ஒரே அர்த்தம் தான், நாலஞ்சு அர்த்தம் இருக்குமே, ஆனால் இன்னொரு அர்த்தத்தை சொல்லி இதுக்கு சாவகாசத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம் சார்னு சொல்லலாம், அதுவும் பண்ண முடியல. ஸோ நீங்க பிரத்யக்ஷத்தை தான் பிரமாணம்னு வச்சுண்டு இவைகள் வேற அர்த்தம் சொல்லணும்னா இதுவும் நிரவகாசம் ஆகிடும், இதுக்கும் ஒரே அர்த்தம் தான் இருக்கு. அப்ப பிரத்யக்ஷம் நிரவகாசமாகாத சார் அப்படின்னு மறுபடியும் நீங்க கேட்கலாம். பிரத்யக்ஷத்துக்கு வியாபாரிக சத்தியத்துவத்தினால அதனால சாவகாசத்துவத்தை கொடுக்கலாம். எப்படி நீங்க ஸ்ருதிக்கு முக்கியார்த்தம் இல்லாமல் கவுணார்த்தமோ லட்சணார்த்தமோ சொன்னால் சாவகாசத்துவம் வந்துடும், பிரத்யக்ஷத்துக்கு ஒரே அர்த்தம்தான் உள்ளது, அந்த அர்த்தத்தை கிரகிக்கலேன்னா நிரவகாசம் ஆயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீர்கள். நாங்க என்ன சொல்றோம், பிரத்யக்ஷத்துக்கு அபிதாவிருத்தினாலையும் லட்சணாவிருத்தினாலும் கவனி விருத்தினாலும் உங்க இஷ்டமா அர்த்தம் சொல்ல முடியாது, அந்த சாய்ஸ் இல்லை. ஸோ ஸ்ருதிக்கு எப்படி சார் அர்த்தம் பண்ணி ஆகணும், ஷட்வித தாத்பரிய லிங்கங்கள் எது சொல்றதோ அப்படித்தான் அர்த்தம் பண்ணணும். அப்படி சொன்னமையானால் பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யான் தீர்மானம் ஆயிடுது. ஸோ இங்கே உங்களுக்கு சாய்ஸ் போயிடுது. இப்ப நம்ம இந்த அர்த்தம் ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்லவேன்னா இந்த அர்த்தம் என்னமாயிடும், நிரவகாசமாயிடும், ஸ்ருதி நிரவகாசமாயிடும். ஸ்ருதியும் அனுமானமா, இந்த அனுமானம்னு சொன்னாலே ஸ்ருதியை பேஸ் பண்ணி வரதான் அனுமானம். சரி, பிரத்யக்ஷத்துக்குன்னா அப்ப பிரத்யக்ஷம் நிரவகாசமாயிடாதோ அப்படின்னு கேட்காதீங்களோ, ஏன்னா பிரத்யக்ஷத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். பிரத்யக்ஷம் என்ன சொல்றது, உலகம் சத்தியம்னு சொல்லி, அது பாரமார்த்திக சத்தியம்னு இல்லை, இது பாரமார்த்திக சத்தியமாகவும் இருக்கலாம் வியாபாரிக சத்தியமாகவும் இருக்கலாம், நாம பிரத்யக்ஷத்துக்கு வியாபாரிக சத்தியத்தை கொடுக்குறோம். ஆகையால் இந்த நியாயத்தினாலையும் நாம பிரத்யக்ஷம் தான் உயர்ந்தது என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிவிட்டோம். இத்தனையும் ஆனவர் அதற்கு பிறகு கடைசியில போறப்ப ஒரு நியாயத்தை சொல்லிட்டு வரான். இப்ப இந்த நியாயம் இது வரைக்கும் பழைய கிளாஸ்ல ஆயிருக்கு, நமக்கு என்ன ஆயிருக்குன்னு ஒருத்தரம் பூர்வாவலோகனம் பண்ணிட்டாதான், சிம்ஹாவலோகனம் பண்ணிட்டாதான் ஓரளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கு. இந்த கிரந்தம் அப்படிப்பட்டது. அடுத்ததாக ஒரு நியாயம் சொல்றான். இவன் என்ன சொல்றான்னா, மீமாம்சையில சொல்லியிருக்கிற நியாயங்களை உபயோகப்படுத்தி அது மாதிரியே நீங்க பார்க்கணும்னு சொல்றான். அடுத்ததா இப்ப அவன் பொறுப்பான். இப்ப இது இருக்கட்டும், கடைசியில நம்ம என்ன சொல்றோம், இந்த மெஜாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு பத்தல, அந்த மெஜாரிட்டிக்கு விரோதமா ஒன்றும் வரப்படாது அப்படின்னு ஒரு நியாயம் பூர்வமீமாம்சையில இருக்கு. பகுபாத அந்நியாயம், அநேக நிறைய பொருள்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு பாதகம் ஏற்படாது. ஏதாவது ஒரு நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தோமே ஆனால் அது சில பேர் அஃபெக்ட் பண்ணால் போகிறோம், நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுறதா இருந்தால் அது கஷ்டமாயிடும். அப்படித்தானே இன்னைக்கு பேப்பரில் காஷ்மீர்லேயும் மைனாரிட்டிலாம் போயிடுது, கவர்மெண்ட்டே போயிடுதுங்கிறது. அப்போ என்ன, நிறைய பேர்களுக்கு ஒரு தகராறு வந்துமே ஆனால் அவனுக்கே கஷ்டம் வந்துடும் அப்படிங்கிறோம். அதே மாதிரியே நம்ம பிரத்யக்ஷம்னு இருக்கு, சாஸ்திரம்னு இருக்கு, இந்த ரெண்டுலையும் பிரத்யக்ஷத்துக்கு பாகம் சொன்னோமையானால் நிறைய பொருளால பிரத்யக்ஷத்துக்கு பாகம் வரலாம், ஆகையால் பிரத்யக்ஷத்துக்கு பாகம் சொல்லப்படாது அப்படிங்கிறான் அவன். இல்லை சுவாமி அப்படி சொல்றது தப்புன்னு நம்ம சொல்றோம். இதுதான் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டின்னா எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அது என்ன ஆகணும், ரொம்ப பேருக்கு அனுகூலமாக இருக்கணும், ரொம்ப பேர் நிறைய பேருக்கு பாதகமாக இருக்கப்படாது. இது ஜெனரலாக நம்ம ஒத்துண்டத்தான். இது எப்படிங்கிறத நமக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். அந்த திருஷ்டாந்தம் அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறேன், அது நமக்கு நல்லா புரியும்னு நினைச்சிட்டு திருஷ்டாந்தம் சொல்கிறோம். திருஷ்டாந்தம்னா என்ன சார் அர்த்தம், திருஷ்டா அந்த நிச்சயா எத்தா, அதான் திருஷ்டாந்தம். எந்த இடத்தில் இந்த நிச்சயமானது முன்னாலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கோ அதான திருஷ்டாந்தம். ஆனால் இந்த திருஷ்டாந்தமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நான் சொல்வது. ஏன்டன்னா நம்ம மீமாம்சை வாசிக்கல. அவர் என்ன அபிப்பிராயத்தில் சொல்கிறோம்னா நமக்கெல்லாம் மீமாம்சை ரொம்ப நல்லா வந்திருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொன்னது ஓஹோ அது மாதிரி தான் இருக்குது, நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு இந்த பிரத்யக்ஷம் ஸ்ருதி இதை விட அவன் சொல்கிற திருஷ்டாந்தம் கஷ்டமாக இருக்கா போல காணப்பட்டது. காரணம் என்னென்னா நம்ம வீக்னஸ் தான் இருக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அந்த திருஷ்டாந்தத்தை பார்ப்போம். நான் பஞ்சதசராத்திரே பிரதமேகனி அக்னிஷ்டு நாமகே நாமாதிதேசேன ஏகாக அக்னிஷ்டு தர்மபூதா சுப்பிரமணியாக்னேயி பிராப்தா. இது வரைக்கும் பார்ப்போம். பஞ்சதசராத்திரே, பஞ்சதசராத்திரம்னு ஒரு யாகத்துக்கு பேர். பதினஞ்சு நாட்கள், பஞ்சதசராத்திரினா பதினஞ்சு ராத்திரியும் சொல்லணும். இந்த யாகத்துக்கு அவ்வளோ பேர் வச்சுருக்கேன். பதினஞ்சு நாட்கள் பண்ணக்கூடியதான யாகம். இந்த பதினஞ்சு நாட்கள் பண்ணக்கூடியதான ஒரு யாகத்தில் முதல் நாள் இருக்க பார்த்தல, அதுக்கு என்ன பேருன்னு அக்னிஷ்டு நாமகே அக்னிஷ்டு அப்படின்னு. பதினஞ்சு நாள் யாகம், அந்த யாகத்துக்கு என்ன பேர், பஞ்சதசராத்திரம்னு பேர். பஞ்சதசராத்திரம்னு இருக்கும் பொழுது அந்த யாகத்தில் முதல் நாளுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு பேர் வச்சுருக்கேன். ஏன் சார் அப்படி பேர் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, பேர் வச்சுருக்கேன் அக்னிஷ்டுது அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அக்னிஷ்டு நாமக்கே பிரதமே அஹனி, பிரதமே அஹனி முதல் தினத்தில், பதினஞ்சு நாளில் முதல் நாள். அந்த முதல் நாள் அந்த யாகத்துக்கு என்ன சார் பேர், அக்னிஷ்டுன்னு பேர். இந்த அக்னிஷ்டுன்னு பேர் வச்சத்தினாலேயே நாமாதிதேசேன இந்த பேர் வச்சத்தினால ஏகாக அக்னிஷ்டு தர்ம பூதா, ஏகாக யாகம் ஒன்று இருக்கு. ஒரு நாளில் பண்ணி முடிக்கக்கூடியதான யாகத்துக்கு ஏகாகம்னு பேர். இந்த ஒரே ஒரு நாள் பண்ணக்கூடியதான ஒரு யாகம் இருக்குது, அந்த யாகத்துக்கு என்ன பேர், அக்னிஷ்டுன்னு பேர். அந்த யாகத்துக்கு அக்னிஷ்டுன்னு பேரா, நீங்கள் பதினஞ்சு நாள் இருக்கக்கூடியதான முதல் நாளுக்கும் அக்னிஷ்டுன்னு பேர் வச்சுருக்கீங்களா, பேர் வச்சதுனால ஏன் சார் அந்த பேர் இதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, அங்கே இருக்கிற தர்மமே இங்கே வருது சார், அதனால தான் அசிதேஷம் பண்ணிங்க. அந்த ஏகாக ஒரே நாள் பண்ணக்கூடியதான அக்னேயி அந்த அக்னி சம்பந்தம் இங்கேயும் இருக்கு. ஸோ பேர் ஏன் சார் வச்ச, அங்கே இருக்கிற தர்மம் இங்கே வரணுங்கிறதுக்கா. இப்போ அங்கே என்ன வந்துருக்கு, அக்னி தேவதாக்கமான விவகாரம் இருக்கு. இப்போ இந்த பஞ்சதச ராத்திரிகளில் பதினஞ்சு நாள்லையும் பஞ்சதச ராத்திரி யாகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சாமாவை பாடணும். அந்த சாமா எப்படி இருக்கணும்னா சுப்பிரமணிய சாமா அப்படின்னு, சுப்பிரமணிய ஆக்னேயி, சுப்பிரமணிய அக்னி, இந்த ரெண்டும். ஏன் இந்த அக்னி எங்கேருந்து வந்தது இங்கே அப்படின்னு கேட்டேன்னா, அந்த நாமாதி தேசத்தினால வந்திருக்கு. இப்போ நாமாதி தேசத்தினால நம்ம என்ன பண்ணோம், ஜெனரலாக பதினஞ்சு நாளும் பண்ண வேண்டியது சுப்பிரமணியம். இந்த அக்னிங்கிற ஒன்றை சேர்த்துண்டு, ஏன்னா இதுக்கு அக்னிஷ்டத்துன்னு பேர் வச்சுருக்கு. ஸோ இப்போ இங்கே எந்த தர்மம் இங்கே வந்திருக்கு, சுப்பிரமணிய ஆக்னேயி, சுப்பிரமணியனும் அக்னியும் ரெண்டு பேர். ஸோ முதல் நாள் பஞ்சதச ராத்திரியில் யாகத்தில் முதல் நாள் எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுற, சுப்பிரமணிய ஆக்னேயி, ஞாபகம் இருக்கா, அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கு பிறகு சசியாக அல்ப விஷயத்துவ சதுர்தச அகசு சோதகேன பிராப்தாயாக. இதுக்கப்புறம் பஞ்சதச ராத்திரியில் மீதி பதினாலு நாள் இருக்கு. இந்த மீதி பதினாலு நாளும் என்ன சார் பண்ணணும்னர், ஐந்திரி சுப்பிரமணியான்னர். இந்திரனும் சுப்பிரமணியமும் பண்ணச்சு, முதல் நாள் மட்டும் சுப்பிரமணியமும் அக்னியும். ஏன் சுப்பிரமணியமும் அக்னியும், சுப்பிரமணியம்ங்கிறது காமன் ஃபார் ஆல் தி 15 டேஸ், பதினஞ்சு நாட்களுக்கும் சாதாரணம். ஆனால் இந்த முதல் நாள் மட்டும் அந்த சுப்பிரமணியத்தோட என்ன சேர்த்திருக்கேள், அக்னியை சேர்த்திருக்கேள். ஏன் சேர்த்திருக்கேள், அதுக்கு பேர் அக்னிஷ்டுத்துன்னு பேர் வச்சிருக்கேள். அக்னிஷ்டுத்துன்னு பேர் வச்சதுனால ஏன் அக்னியை சேர்க்கணும், ஏகாக அக்னிஷ்டு யாகம் ஒன்று இருக்கு, அந்த யாகத்தினுடைய தர்மமானது அக்னி, அந்த தர்மத்தையும் இங்கே சேர்த்துருக்கேள். சோ முதல் நாள் மட்டும் சுப்பிரமணிய ஆக்னேயி வந்திருக்கு, அக்னியும் சுப்பிரமணியனும் ஞாபகம். மீதி 14 நாட்கள்ல நம்ம என்ன சார் பண்ணணும்னு, இந்த பஞ்சவிசராசிரம்ங்கிறது விகிருத்தியாக, விகிருத்தியாகம்னா காமன் புரோட்டோடைப் ஒன்று இருக்கும், அது மாதிரி இதை பண்ணுங்கன்னு சொல்றது. பிரகிருதி விகிருத்தி கர்த்தவியா அன்லஸ் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடு, நான் வேற ஒன்றும் சொல்லலையே என்றால் பிரகிருத்தியில என்னென்ன பண்ணினீங்களோ அதெல்லாம் விகிருதியில பண்ணுங்க. விரதரத்னாக்கரத்தில் முதல்ல விநாயக விரதம் தான் விஸ்தாரமா போட்டிருப்பான். வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னர், கரச பூஜை 8 பக்கம் பார்த்துக்கவும், விக்னேஸ்வர பூஜை 6 பக்கம் பார்த்துக்கவும் அப்படிம்பா, பிராண பிரதேச 12 பக்கம் பார்த்துக்கவும், ஒவ்வொரு தடவை நீங்க என்ன பண்ணுவோம் அந்த பக்கத்துல பார்த்துக்கலாம். அங்கே மட்டும் என்னடா சிலர் மட்டும் போட்டுட்டே இருப்பான், இதெல்லாம் டேஷ் டேஷ்னு போட்டுருவான், வியாபாருக்கே டேஷ் நாம சம்பாத்தரு டேஷ் நாமாயனே அப்படின்னு போட்டுட்டே இருப்பான். இப்போ என்னென்னா அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அந்த பட்டினம் ஒவ்வொரு வருஷம் புது புத்தகமாக கொடுக்க முடியும், லேட்டஸ்ட் எடிஷனாக கொடுக்க முடியும். இப்போ விவகாரம் என்னடா, இப்போ ஒரு புரோட்டோடைப் இப்படித்தான் பண்ணணும் என்கிறத நான் சொன்ன பிறகு அதில் எங்கெங்கே சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் மாற்றி கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதே மாதிரி பிரகிருதி யாகத்தில் நான் முழுக்க சொல்லிவிட்டு அதில் எங்கே மாறுதல் இருக்கோ அவைகளை மட்டும் எடுத்து சொல்லும் விகிருதி யாகம். இப்போ இந்த பஞ்சவிசராசிரம்ங்கிறது ஒரு அதுக்கு பிரகிருதி ஒன்று இருக்கு. அந்த பிரகிருத்தியில் என்ன இருக்குன்னு, இந்த எல்லா நாட்களும் ஐந்திரி சுப்பிரமணியா பிராப்தமாச்சு. இப்போ எல்லா 15 நாட்களும் எதை சொல்லணும், ஐந்திரி சுப்பிரமணியா சொல்லணும். ஸோ ஜெனரலி இந்த பஞ்சவிசராத்திரி அன்னைக்கு நம்ம எந்த பாட்டை பாடணும்னு, இந்திரனுக்கும் சுப்பிரமணியனுக்கும் சேர்த்து 15 நாளும் பாடியிருக்கணும். ஆனா இங்க என்ன சார் சொல்லியிருக்கேன், அஸ் அ ஸ்பெஷல் கேஸ் என்ன சொல்லியிருக்கேன், முதல் நாள் மட்டும் சுப்பிரமணியமும் அக்னேயும் அக்னியும். ஸோ முதல் நாள் சுப்பிரமணியமும் அக்னியும், மீதி 14 நாட்களும் சுப்பிரமணியமும் இந்திரனும் இருக்கு. இப்போ நான் இதுதான் நமக்கு நினைச்சது. ஆனா யாகம் என்ன சார், பஞ்சதசரா, பஞ்சதசராத்திர யாகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணினா நல்லா இருக்குமா? ஸோ ஏதாவது இதையாவது ஃபாலோ பண்ணுங்க, அதையாவது ஃபாலோ பண்ணுங்க. 15 நாட்களும் சுப்பிரமணியா ஐந்திரி ஆகுன்னு சொல்லுங்கோ, இல்லை சுப்பிரமணியா ஆகுனியாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா பண்ணுறது ஒரு யாகம், ஒரு யாகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, சம்திங் காமன் ஒரே மாதிரி பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, 15 நாட்களும் சுப்பிரமணியா அக்னி ஆக்னேயி சொல்கிறடா, இல்லை 15 நாட்களும் சுப்பிரமணியா ஐந்திரி சொல்கிறடா, சம்பவம் ஏதோ ஒன்று வாங்க. ஏன்னா யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணினா நல்லா இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் முதல் நாள் சுப்பிரமணிய ஆக்னேயை சொன்னேன், அதே மாதிரி மீதி 14 நாட்களும் சுப்பிரமணிய ஆக்னேயை பண்ணுறடா ஒரு பார்த்துக்கிறேன். இல்லை முதல் நாள் சுப்பிரமணிய ஆக்னேயிங்கிறது, 15 நாட்களும் ஐந்திரி சுப்பிரமணிய மன்றல். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல் நாளையும் அப்படி பண்ணிவிடுதா, அப்போ தான் ரெண்டும் காமனாக இருக்கும். எது பண்றது அப்படின்னு வந்தா, முதல் நாள் சொல்ற ஐந்திரி சுப்பிரமணிய ஆக்னேயி மாதிரியே மீதி 14 நாட்களும் பண்ணினோமையானால் எத்தனைக்கு பாதம் வருது, 14 தினங்கள்ல 14 பண்ணக்கூடியதானதுக்கு பாதம் வருது. வேற ஆல்ரெடி 14 நாட்கள் சுப்பிரமணிய ஐந்திரின்னு வந்தாச்சு, முதல் நாள் ஒரு நாள் மட்டும் அது மாதிரி இதை பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த சுப்பிரமணிய ஆக்னேயங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதையும் மாற்றிக்கிட்டான். இப்போ எதை சார் பண்ணுறது, இந்த ரெண்டில் எது தேவையில்லை அப்படின்னு வந்தால், பகுபாதம் 14 நாட்கள் இருக்கக்கூடியதான ஐந்திரி சுப்பிரமணியாவை பாதித்து 14 நாட்களும் முதல் நாள் மாதிரியே சுப்பிரமணிய ஆக்னேயை பண்ணினோமே ஆனால் 14 நாட்களில் சொல்லக்கூடியதான அம்சத்துக்கு பாகம் வரும். ஸோ 14 டேஸ் தனித்தனியாக பாதிக்கப்படும். வேற முதல் நாள்லேயே சுப்பிரமணியா ஆக்னேயின்னு இருக்கிறத அன்னைக்கு மட்டும் சுப்பிரமணியா ஐந்திரின்னு மாற்றிட்டேன்னா, ஒரே ஒரு நாள் சொன்னது மட்டும் வேற விதமாக பண்ணாமலும் ஆகிடும். ஸோ இப்போ எது சார் நம்ம ஃபாலோ பண்ணலாம்னா, இந்த பகுபாதம் 14 நாட்கள் பண்ணக்கூடியதான சுப்பிரமணிய ஐந்திரிய பாதிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு நாள் பண்ணக்கூடியதான சுப்பிரமணிய ஆக்னேயிருக்கு பதிலாக அதுக்கு பாகம் வந்தால் தேவையில்லை. இது விட்டுருக்கோம், இதில் ஒரு சந்தேகமும் இல்லையோன்னு. இதான் ஒரு பட்சத்தில் அவர் சொன்னதான எக்ஸாம்பிள், திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, இது திருஷ்டாந்தம்
தான்.
முதல் நாள் சுப்பிரமணிய ஆக்னேயி வந்திருக்கு, விகல்பம் இல்லை. சுப்பிரமணிய ஆக்னேயி முதல் நாள் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஒரு ஒரு சென்டென்ஸ் அப்படி சொல்றது, ஒரு விதியானது சுப்பிரமணிய ஆக்னேயின்னு சொல்றது. ஏன் சுப்பிரமணிய ஆக்னேயின்னு சொல்றது? இது ஏகாக அக்னிஷ்டு தர்மம் இங்க வந்திருக்கு. இதுக்கு அக்னிஷ்டுன்னு பேர் வச்சதுனால ஏகாக அக்னிஷ்டுங்கிற வேற யாகத்துல என்ன பண்றோமோ அந்த யாகத்துல இருந்து இது வந்தது. இந்த பதினாலு நாட்கள் பண்ணக்கூடியது எங்கிருந்து வந்திருக்கு? இது பிரகிருதி மாதிரி விக்கிருதியை பண்ணணும் என்று சொன்னதுனால வேற சமதர் சோர்ஸ்ல இருந்து வந்தது. ஸோ இப்ப முதல் நாளைக்கு சுப்பிரமணிய அக்னி வந்தது ஒரு மூலையிலிருந்து, இன்னொரு மூலையிலிருந்து பதினஞ்சு நாட்களுக்கும் சுப்பிரமணிய ஐந்திரி வந்தது. ஆனால் நமக்கு என்னடான்னு, நம்ம பண்ணுறது ஒரே யாகம் பஞ்சசிராசனம். இந்த பஞ்சசிராசனத்தில் பதினஞ்சு நாட்களும் ஒரு மாதிரி இருக்கணும். இந்த ஒரு மாதிரி இருக்கணும்னா அந்த சென்டென்ஸை நீங்கள் தள்ளிவிடுறடா, இல்லை இந்த சென்டென்ஸை தள்ளிவிடுறடா, எதை ஒன்று தான் பண்ண முடியும் சார் ஈக்குவலாக பண்ணும் பொழுது. அப்போ எதை பண்ணுறதுன்னு, முதல் சென்டென்ஸை எடுத்துட்டு பதினஞ்சு நாட்களும் ஐந்து ஆக்னேய சுப்பிரமணியான்னு பண்ணிடலாம். இங்கே வரக்கூடியதான பதினாலு நாட்கள் வரக்கூடியதான பதினாலு அம்சங்களுக்கு பாதப்படும். தட் இஸ் ஒவ்வொரு நாளும் சுப்பிரமணிய ஆக்னேயி அது ஐந்திரின்னு வரும். இல்லை சார் அந்த வாக்கு எத்தனாலும் சுப்பிரமணிய ஆக்னேயி இதை தள்ளுங்கோ, அடுத்த நாள் மறுபடியும் என்ன படும் சுப்பிரமணிய ஐந்திரி வரும், மறுபடியும் அந்த வாக்கியம் பிரவர்த்திக்கும். ஸோ பதினாலு நாட்கள் ஃபோர்டீன் டைம்ஸ் இது கிடைக்கும். வைராஸ் ஒரே ஒரு நாளுக்கு சுப்பிரமணிய ஐந்திரி எல்லா நாளும் பண்ணுவோம் தீர்மானம் பண்ணிட்டோமே என ஒரு நாள் வரும். ஸோ பகு விஷய பாதம் எதுக்கு வந்திருக்கு, பகுபாதம் எதுக்கு வந்திருக்கு, இந்த ஐந்திரி சுப்பிரமணிய ஆக்னேயி தான் பயந்து நாள் பண்ணணும்னு எடுத்துட்டேன்னா அதே மாதிரி. இப்போ பாருங்க என்ன, இதை படிக்கிறக்காகவே நமக்கு புரியணும். பஞ்சதசராத்திரே பஞ்சதசராத்திரே ஆகத்தில் பிரதமே அகனி முதல் தினத்தில் அக்னிஷ்டம் நாமக்கே அன்னைக்கு அக்னிஷ்டத்து என்று பெயர். ஏன் சார் இந்த பெயர்? நாமாதி தேசேனா இதுக்கு பேர் நம்ம அதிதேசம் பண்ணினோம், அது மாதிரி இதுக்கு பேருன்னு. எப்படி ஏகாக அக்னிஷ்டு தர்மபூதா, ஒரு நாள் பண்ணக்கூடியதான அக்னிஷ்டத்து எனக்கூடியதான யாகத்தினுடைய தர்மமான சுப்பிரமணியா ஆக்னேயி பிராப்தா, சுப்பிரமணிய ஆக்னேயி எனக்கூடியதான தர்மம். அந்த பாட்டை சுப்பிரமணியரும் அக்னியும் சேர்த்த பாட்டை பாடணும். தஸ்யாக அல்ப விஷயத்துவா, அது அல்ப விஷயம் ஒரே நாளைக்குத்தான் இருக்கு. சதுர்தச அகசு சோதகேன பிராப்தாயாக, பதினாலு நாட்கள்லையும் சோதகத்தினால், சோதகம்னு என்னர்த்தம் பிரகிருதி போல் விகிருத்தியை செய் அப்படிங்கிறது தான் சோதகம். இந்த சோதகம்ங்கிறது ஒரு டெக்னிக்கல் தமிழ் சார், பிரகிருதியில் எப்படி பண்ணினீரோ அப்படியே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சோதகம்னு பேர். சோதகேன பிராப்தாயாக ஐந்திரி சுப்பிரமணியா, அங்கே புத்தகத்தில் சில பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும், ஐந்திரி சுப்பிரமணியா ஐந்திரியா சுப்பிரமணியா பகு விஷயா, அநேக விஷயங்களோடு இருக்கக்கூடியதான பதினாலு நாட்கள் இருக்கக்கூடியதான இதனால அந்த சுப்பிரமணிய ஆக்னேயிக்கு எப்படி பாகமோ, அல்ப விஷயமா இருக்க அதுக்கு பாகமோ, என பகுபாதஸ்ய அந்நியாயத்வா, அநேக பாதங்கள் அநேக பதார்த்தங்கள் பாதிக்கப்படுகிறது என்கிறது நியாயம் இல்லை. ததா இப்போ வர இது வரைக்கும் நம்ம அதை புரிஞ்சிருக்கோம். ததா இப்போ இந்த விஷயத்தில் நம்ம பிரகிருதத்துக்கு வரோம். இங்கே எப்படின்னு துவைத கிராகி பிரத்யக்ஷ, ஒரு அம்சத்தில் துவைத்தத்தை சொல்லக்கூடியதான பிரத்யக்ஷம் ஒன்று. ததுபஜீவி அனுமான, இந்த அனுமானமெல்லாம் அந்த பிரத்யக்ஷத்தை உபஜீவிக்கிறதோ இல்லையோ, இந்த உபஜீவிக்கிறதுன்னு என்னதுங்கிறது சொல்ல போகிறோம். அதை பேசிஸாக வச்சுட்டு தான் இது வருதுன்னு அர்த்தம். அனுமானமானது தான் வரும்பொழுது அதை பேசிஸாக வச்சுட்டு அதிலிருந்து வருது, அதான் உபஜீவின்னு பேர். அந்த உபஜீவியத்துவம்னா என்னது எதுங்கிறத விஸ்தாரமாக சொல்லுவோம். இப்போ அதே நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படி. அப்போ ததுபஜீவி அனுமான, அப்புறம் கர்மகாண்ட, சகுணோபாசனாதி, சகுணோபாசனா வாக்கியாதி ரூப பகு பிரமாண பாதாயா. இப்போ பிரத்யக்ஷமானது நீங்கள் இல்லை, சாஸ்திரம் சொல்கிறபடி பிரபஞ்சமெல்லாம் மிச்சேன்னு நீங்கள் சொன்னீங்களேயானால் என்னென்ன சார் பாதிக்கப்படுறது? பிரபஞ்சமே இல்லைன்னு சொல்லணும் வச்சுங்களேன், முதல்ல பிரத்யக்ஷமானது பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்கிறது, அது பாதிக்கப்படுகிறதா? அனுமானம் பாதிக்கப்படுகிறதா? பிரத்யட்சத்துக்கு உபஜீவனம் உலகமெல்லாம் சத்தியம் காணப்படுகின்ற காரணத்தினால் அப்படின்னு சொல்றோம். அந்த அனுமானமும் பாதிக்கப்படுறதா? கர்ம காண்டம், நாம ஏதோ சந்தியாவந்தனம் பண்றோம், தேவ பூஜை பண்றோம், பண்ற நாள் ஜபத்தினால ஏதோ ஒரு ஸ்வர்க்கம் வரும், புண்ணியம் வரும்னு வச்சுக்கிறோம். எல்லாம் பிரபஞ்சமே மித்தியான்னு சொல்லிட்டாங்க. இந்த காயத்ரி மந்திரமும் நித்தியம், நீங்க சொல்றதும் மந்திரம் எல்லாம் நித்தியம், அனாவசியமா போயிடுது சார். ஏதோ இன்னைக்காவது ஒரு பகவானை தியானம் பண்றோம், சருணோபாசனம் பண்றோம், அதெல்லாம் பொய்ன்னு சொன்னேன். பாருங்க, பிரபஞ்சம் பொய்ன்னு சொன்னேலையானால், உங்க சாஸ்திரம் சொல்றதை நம்பினேலையானால், பிரத்யட்சம் இடிக்கிறது, பிரத்யட்சம் அடிபடுறது, பிரத்யட்சை உபஜீவித்துக் கொண்டிருக்கிற அனுமானம் பாதிக்கப்படுகிறது, கர்மகாண்டம் பாதிக்கப்படுகிறது, சகுணோபாசனாதி வாக்கியங்கள்லாம் பாதிக்கப்படுகிறது. எத்தனை கெட்டு போறது பார்த்தீங்களா? இதை விட துவைத கிராகி பிரத்யட்ச ததுபஜீவி அனுமான கர்மகாண்ட சகுணோபாசனா வாக்கியாதி ரூப வகு பிரமாண அபாதாய, இத்தனை பிரமாணங்கள் பாதிக்கப்படப்படாது என்பதற்காக அத்வைத வாக்கிய பிரதீதார்த்த பாதா. அத்வைத வாக்கியத்துக்கு எந்த அர்த்தம் தெரியறதோ, அத்வைத வாக்கியம் என்ன சொல்றது, பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு அர்த்தாத் என்ன ஆறுது, பிரபஞ்சம் கிருஷ்ணார்பணம். அப்ப அத்வைத வாக்கியத்துக்கு பிரதீதமாக தானா தெரிகிற எந்த அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தத்தை விட்டுருங்களேன். பிரபஞ்சம் பொய்னு சொல்றது சரியில்லை சார்னு விட்டுருங்களேன். அப்படிங்கிறார் கின்னத்யா ததுக்தம், என்னன்னு பகுப்பிரமாண விரோதேத ஏகஸ்ய அப்ராமாண்யம் திருஷ்டம் சுத்தரிதாதி ஞானே. பகுப்பிரமாண விரோதே, அநேக பிரமாணங்கள் விரோதப்படுமேயானால் ஏகஸ்ய அப்ராமாண்யம், ஒன்றே ஒன்று அப்பிரமாணம்னு சொல்லலாம். எப்படி? திருஷ்டம் சுத்தரிதாதி ஞானே. சுத்தரிதாதி ஞானத்துல இது ரஜதமா இல்லை கோமூத்திரமா இல்லது தண்டமா, இப்படின்னு அநேக பிரமாண அநேகம் பாதிக்கிறது வந்து ஒரு ஒரே ஒரு பதார்த்தம் சுத்தின்னு ஒத்துக்கிறது தேவையில்லை அப்படின்னு ஈதிச்சே. இதுதான் சாதாரணமாக நம்ம லோகத்தில் சொல்லும் பொழுதும் தியஜேதேகம் குலஸ்தியார்த்தே அப்படிங்கிற ஸ்லோகத்தில், ஒரு குலம் காப்பாற்றப்படமே ஆனால் ஒரே ஒரு மனுஷனுக்கு கெடுதல் வரதா இருந்தாலும் பரவாயில்ல அவன் விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்றோமோ இல்லையா? அதே போல ஈதிச்சேத்னா இது வரைக்கும் தான் பூர்வபட்சம். பூர்வபட்சம்னு சொன்னால் துவைத்தியனுடைய எண்ணம்னு அர்த்தம். பூர்வபட்சம்னு அது எதுவும் ஒன்றும் இல்லை. துவைத்தி இப்படி அபிப்பிராயப்படுறான் அப்படின்னா, அநேக அநேகம் பாதிக்கப்படும் காலத்தில் அதை இடத்துல ஒன்றை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தேவலை, இது பூர்வ மீமாம்சையும் இதை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்கேன். இப்படி சொன்னால் இப்போ இதனால் என்ன சார் வந்திருக்கு நமக்கு, கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா, பிரத்யக்ஷத்தை பிரத்யக்ஷம் சொல்லக்கூடியதான பிரபஞ்ச சத்தியத்துவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டியதான நிர்பந்தம் வந்துடுது. அவன் பூர்வபட்சமும் சொல்லிட்டு இருக்கான், அவன் சொன்னதான எக்ஸாம்பிளும் அப்படித்தான் இருக்கு, நியாயமாகத்தான் இருக்கு, லௌகிக நியாயத்துக்கும் விரோதம் இருக்காது போல இல்லாதான் இருக்கு, இப்படி சொல்றதான் தேவையில்ல இருக்கு. ஆகிய பிரத்யக்ஷம் சொல்றதான் நம்ம எடுத்துக்கணும். பிரத்யக்ஷம் பிரபஞ்சம் உண்மைன்னு சொல்றது, ஆகிய பிரபஞ்சம் உண்மைன்னு சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் வந்தா போல நமக்கு தோன்றது. சார் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டவர்கள்லாம் கிருஷ்ணார்பணம் அனுப்பிச்சிடலை அப்படின்னார் மசூர் சார். சொல்ற கவலைப்படாத, ஸ்ருதி நம்ம பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்ன ஸ்ருதி என்ன பண்றது உங்களுக்கு, நல்லா யோசனை பண்ணி பாருன்னா அந்த திருஷ்டாந்தத்திலேயே விஷயம் இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறார். எப்படி? ஈதி சேத்னா திருஷ்டாந்தே பகு விஷயா பாதகா, பகு விஷய அபாதகான்னு அர்த்தம் சொல்லிட்டு இருப்பீங்க புஸ்தகத்தில். அப்படிதான் இருக்கு, பகு விஷய அபாதம் இல்லை, பகு விஷயா பாதகா, ஒரு யா சேர்த்துக்கணும். இந்த அத்வை சித்தி எப்படின்னா ஒழுங்காக எல்லாம் நீட்டாக பின் பண்ணியிருந்தாலே அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம், நடுவில் ஒன்று ரெண்டு அப்படி தெரிச்சு போயிடுச்சுன்னா அது ஜென்மா முழுக்க அர்த்தமாகாது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் ஒன்று சொல்லணும், இவ்வளோ கஷ்டத்துலையும் அந்த அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள் இந்த புத்தகம் போட்டிருக்க பாருங்க, அது இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஏன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டரோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்பெல்லாம் எழுத்து போத்து அச்சு அச்சு போத்து பண்ணோம், எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணும்பொழுதுதான் ப்ரூஃப் ரீடிங் தான் அவருக்கு தொழிலாம். அப்படி இருந்த மீமாம்சையில் எத்தனை கிரந்தங்கள் எழுதினார், எத்தனை கிரந்தங்களை ப்ரூ அச்சடித்த மகான்களை, வாழ்க்கை முழுக்க இந்த சாஸ்திரங்களுக்கே அர்ப்பணம் பண்ண நாடு இது. அகையில் ஏதோ ஒன்று ரெண்டு தப்பாக போயிடுதுன்னு ரீடிங் மிஸ்டேக்குன்னு யாரையும் வெய்யப்படாது. வினடன்னா நம்ம ஒழுங்காக அதை மாற்றிக்கணும். பகு விஷய அபாதான்னு இல்லை, பகு விஷ யயா பாதா, நடுவில் ஒரு யா சேர்த்துங்க. திருஷ்டாந்தே பகு விஷயையா பாகா. அங்கே திருஷ்டாந்தம் என்ன சார் சொல்றேன், பகு விஷயமான அநேக விஷய அநேக பொருள்களை தனக்கு காட்டுகின்றதான ஒரு நியாயத்தை ஒரு வாக்கியத்தினால் ஒரு விஷயத்தை காட்டக்கூடியதான இன்னொரு வாக்கியத்துக்கு பாகம். இப்ப அங்க என்ன இருக்கு, 15 நாட்களுக்கு 14 நாட்களை சொல்லக்கூடியதான ஐந்திரி சுப்பிரமணியாவை சொல்லக்கூடியதான சோதகத்தினால ஒரே ஒரு நாளுக்கு சொல்லக்கூடியதான நாமாதிசேஷத்தினால வந்ததான ஆக்னேயி சுப்பிரமணியாவுக்கு பாகம். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம், பகு விஷயத்தை உடைய சோதகத்தினால் ஏக விஷ அல்ப விஷயத்தை இருக்கக்கூடியதான அந்த நாமாதிசேஷத்தினால வந்த வாக்கிய தர்மம் பாதிக்கப்படுகிறது. ஸோ பகு விஷயையா அநேக விஷயங்கள் கொண்டதான ஒரு வாக்கியத்தினால் ஒரு அல்ப விஷயமா இருக்கிற ஒரு வாக்கியத்துக்கு பாகம். அங்கேக்கு வாக்கியம்னா இங்கேயும் ஒரு வாக்கியம் தான் சோதகம்ங்கிறது, அங்கேயும் நாமாதிசேஷம் ஒரு வாக்கியம். ஸோ அநேக விஷயங்கள் கொண்டதான ஒரு வாக்கியத்தினால் அல்ப விஷயமான ஒரே விஷயம் கொண்டதான ஒரு வாக்கியத்துக்கு பாகம். இது திருஷ்டாந்தம் ஞாபகம். தாஷ்டாந்திகத்தில் என்னன்னா அத்வைதம்ங்கிறது ஒரு பிரமாணம், அந்த பிரமாணத்துக்கு எதனால பாகம் வரும்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டேன்னா பிரத்யட்சம் பிரத்யட்சோபஜீவியான அனுமானம் அதுக்கப்புறம் கர்மகாண்டம் சகுணோபாக்கியம் இத்தனையினால ஒரு சாஸ்திரத்துக்கு பாகம். ஸோ முன்னால் என்ன சொல்லியிருக்கேன், அநேக விஷயங்கள் கொண்டதான ஒரு வாக்கியத்தினால அல்ப விஷயமா கொண்டதான இன்னொரு வாக்கியத்துக்கு பாகம் திருஷ்டாந்தத்தில். இங்கே நீங்க எப்படி சொல்றேன், ஒரு சாஸ்திரத்துக்கு பிரத்யட்சம் என்ன, ததுபதி அனுமானம் என்ன, ததுபதி கர்மகாண்டம் என்ன, சகுண வாக்கியங்கள்னா இத்தனை பேர் வந்து ஒரு சாஸ்திரத்தை பாதிக்கிறதுங்கிறேன். அங்கே பகு விஷயமாக்கமான ஒரு வாக்கியத்தினால் அல்ப விஷயக்கமான ஒரு வாக்கியத்துக்கு பாகம், இங்கே பகு பிரமாணத்தினால ஒரு பிரமாணத்துக்கு பாகம். ஸோ திருஷ்டாந்தம் இதுக்கு அதுக்கும் சரியில்லை, திருஷ்டாந்த சாமியம் இல்லை. ஆகையால் நீ சொன்ன திருஷ்டாந்தே பகு விஷயையா பாதா, பகு விஷய அப்படின்னா அபாதகான் பிரிப்பு ஒரு யா இன்டர்நோட் பண்ணா பகு விஷயையா பாதா அத்த பகுபிஹி இது வைஷம்யா. தேகாத்மக்கே பிரத்யட்ச அனுமான சப்தாபாசாதி சத்வே, இங்கே பாருங்க சரீரமே ஆத்மான்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் இல்லை எல்லோரும் நினைக்கிறோம், எல்லோரும் நினைக்கிறது என்ன சரீரமே ஆத்மான்னு. அது எப்படி சார்மா, நம்ம பழகிறது அப்படி தானே இருக்கேன், கண்ணை பார்த்தா நான் பார்க்குறேங்கிறேன், காது கேட்டால் நான் கேட்குறேங்கிறேன், கால் நடந்தால் நான் நடக்கிறேங்கிறேன். ஸோ இன் ஜெனரல் நமக்கு என்ன சார் ஊறி போயிருக்குன்னு, சரீரமே ஆத்மாங்கிறது ஊறி போயிருக்கு. அது அப்பப்போ வேதாந்த வாசிக்கிறது சரீர லட்சணம் ஆத்மா சரீர லட்சணம் ஆத்மான்னு ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான். இன்னும் ஆக்சுவலாக அது நம்ம சரீரத்துக்குள்ள நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு விஷயமாகலை. ஆகுமையானால் நம்ம என்ன பண்ணுவோம், சரீரத்தினால ஒன்றும் பண்ணாமல் ஆத்மாலேயும் ஆனந்தமாக இருப்போம். என்ன கர்மண் எகர்மய பசியே அகர்மணித கர்மய சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம இருந்து, அதனால் சரீரம் எப்பொழுதும் வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஆத்மா நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம்னு ஒரு அனுபவம் நமக்கு வரணும். ஆகையால் நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் எனக்கூடியதான ஒரு கருத்துவமும் நமக்கு வரப்படாது தோணப்படாது. ஆகையால் இப்போ எப்படி சார் இருக்கு, சரீரமே ஆத்மாங்கிற அடிப்படையில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த தேகாத்மைக்கு பிரத்யட்ச அனுமான சப்தாபாசாதி சத்வேபி, பிரத்யட்சம் நம்ம டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ், பிரத்யட்சம்னா சென்ஸ் பர்செப்ஷன், இந்திரியஜன்ய பிரத்யட்சம் இல்லை. இங்கே பிரத்யட்சம்னா என்ன அர்த்தம், நம்ம அனுபவம். இந்த அனுபவம் என்ன, அனுமானம் என்ன, சப்தாபாசங்கள், சப்தாபாசங்கள்னு சாதாரண சப்தம் இப்படி இவைகள் எல்லாமும் இருந்த போதிலும் தேகாத்ம பேத போதகத்தியா, சரீரம் வேறு ஆத்மா வேறுனு தேகாத்ம பேதத்தை சொல்லக்கூடியதான, சரீரம் வேறு ஆத்மா வேறுனு சொல்லக்கூடியது சாஸ்திரம் அத்வைத சாஸ்திரம். தேகாத்ம பேத போதகத்திய இது பிரபலம்னு நம்ம ஒத்துக்கிறோம். இத்தனை தேகாத்மக்கியத்தில் பிரத்யட்சம் இருக்கு, அனுமானம் இருக்கு, சப்தாபாசம் இருக்கு, சப்தபாசமே இருக்குன்னா சப்தமும் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆத்த வாக்கியம் சப்தமும் இருக்கு. ஸோ அங்கே மூணு பிரமாணம் இருக்கு, சரீரம் வேற ஆத்மா வேறுனு சரீர ஆத்மாக்களுக்கு பேதத்தை சொல்லக்கூடியது எத்தனை இருக்கு, ஒன்று தான் இருக்கு. ஆனாலும் நியாயமா எது சார் பிரபலம், அந்த பக்கம் மூணு இருக்கு, இந்த பக்கம் ஒருத்தர் தான் இருக்காருன்னா அவர் தானே பிரபலமானு நம்ம சொல்லுவோம், மெஜாரிட்டி அந்த பக்கம் இருக்குன்னு தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் இது அனன்யபரமாக இருக்கு. அனன்யபரம்னா இதை வேற விதமாக மாற்ற முடியாததாக இருக்கு. அன்யபரம் வேற விதமாக மாற்றுவதற்கு முடியாதது, அனன்யபரம். ஆகிய அனன்யபரமாக இருக்கிறதுனால பிராபல்யாது. எது சார் பிரபலம்? மைனாரிட்டியாக இருந்தாலும் அதுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல அது பிரபலமாக இருக்குது. ஸோ நிறைய பொருள்கள் இருந்த மாத்திரத்தினாலேயே பிரபலமாகாது. எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் பிரபலம். ஸோ வேதாந்த சாஸ்திரம் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன் உபக்ரமாதி சடுவது தாத்பரிய லிங்கங்கள்னால் இதுதான், வேற எதுவும் இல்லை, இதுதான் அனன்யபரம் அப்படின்னு. ஆகையால் அந்நியபரமாக இருக்கக்கூடியதான பகுப்பிரமாணங்கள் இருந்த போதிலும் அனன்யபரமாக ஒரு பிரமாணம் இருந்தாலும் அந்த ஒரு பிரமாணம் பிரபலம் எப்படி நமக்கு தேகாத்மைக்கிய பிரத்யட்சாதிகளில் நன்றாக தெரிகிறதோ பிராபல்யத்வாது பிராபல்யவது அத்ராபி. அத்ராபின்னா திருஷ்டாந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இங்கே பிரத்யட்சம் பிரபஞ்சம் சத்தியமா பிரபஞ்சம் பொய்யா எனக்கூடியதான சந்தர்ப்பத்திலையும் அத்ராபி அனன்யபரத்வேன அனன்யபரமாக இருப்பதனால் அத்வைத ஸ்ருதேகே பிராபல்யம். ஆகையால் அத்வைத ஸ்ருதி பிரபலம். இப்போ எதுக்கு எதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? அத்வைத ஸ்ருதிக்கும் பிரத்யட்சத்துக்கும். பிரத்யட்சம் என்ன சொல்றது? பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்றது. அந்த சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் இல்லைப்பா. அந்த பாரமார்த்திக சத்தியம் பிரத்யட்சம் பார்க்காது, அது வியாபாரிக சத்தியத்தை தான் சொல்றது. அந்த வியாபாரிக சத்தியத்துவம் நித்யாத்வத்துக்கு விரோதம் இல்லை என்கிறதெல்லாம் நம்ம சாஸ்திரிகள் சொல்லிட்டார். ஆனாலும் அவனுக்கு இந்த பாரமார்த்திகம் வியாபாரிக்கும்ங்கிற கேட்டகரைசேஷன் அவனுக்கு புரியலை. ஏன் புரியலை? இதுனா அத்வைதி பாஷை அவருக்கு எப்படி புரியும்? அவன் என்ன சொல்றான்? பகவான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினார், அவர் செஞ்ச காரியம் தப்பா இருக்காது, நம்ம பண்றதுதான் அல்பக்கியன் அல்பசக்திக்கன். ஆகையால் நாம பண்ணக்கூடியதான விஷயம் ஏதோ பிரம்மமெல்லாம் இருக்கலாம், வித்யாபூதமா இருக்கலாம் சார். சத்தியமான பகவான் தன்னிடத்திலிருந்து தயார் பண்ணியிருந்தான் இந்த பிரபஞ்சம், அது எப்படி பொய்யாக இருக்க முடியும் அப்படிங்கலாம். பரமாத்மா எப்படி, பெருமாள் எப்படி சத்தியமோ அதே போல உலகமும் சத்தியம் அப்படின்னு சொல்றான். ஸோ அவனுக்கு எத்தனை சத்தியம்? ஒரே சத்தியம் தான். என்னது? பாரமார்த்திக சத்தியம். ஸோ அவனுடைய மதத்துல இந்த சத்தா திரைவித்யவாதம் கிடையாது. அவன் என்ன சொல்றான்? பிரபஞ்சம் உன்னே தான், அது சத்தியம்தான். பிரபஞ்சமும் சத்தியம் பரமாத்மாவும் சத்தியம் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் போயிட்டு இருக்கான். அதனால்தான் எத்தனை தரம் நீங்க சொன்னாலும் அவனுக்கு ஏற மாட்டேங்கிறது. நாம் என்ன சொல்றோம்? பிரபஞ்சம் பரமாத்மா உண்டு பண்ணினார், அது ஒன்றும் இல்லை. இல்லை எப்படி உண்டு பண்ணினார்? தன்னிடத்தில் இருக்கிற மாயினாலும் உண்டு பண்ணினார். அந்த மாயை எப்படி இருக்குன்னார்? எல்லாவற்றையும் ஏமாற்றுவது. அதனால எல்லாத்தையும் ஏமாற்றக்கூடியதான மாயினால உண்டான பிரபஞ்சம் இதுவும் ஏமாற்றான்னா. ஆனால் அப்போ அந்த பிரபஞ்சம் பிரம்மத்தை ஏமாற்றுமா சார்? அந்த மாயை அவரை ஏற்ற முடியும்னார். அதான் அவர்கிட்ட தன் வாழை ஆட்டாது, பரமாத்மாக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வீ கேட்டா குணமயி மம மாயா துரத்தியா மதீனா மாயா. அதனால மாமேவ எப்பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்துட்டே. அந்த பகவானை மட்டும் யார் சரணாகதி அடைவானோ, பகவானை மட்டும் பகவானும் சரணாகதி, ரேஷன் காரனும் சரணாகதிங்க விட, பகவான் ஒருத்தர் தான் சரணாகதி அப்படின்னு யார் தீர்மானமாக நம்புவானோ அவனுக்கு இந்த மாய போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆகையால் சத்தாத்திரைவித்யவாதம் அவனுக்கு புரியாததுனால, ஏகசத்தாவாதமாக இருக்கிறதுனால, அவன் அப்படியே இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறான். இது சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த முதல் அத்தியாயம் முடிகிற பரியந்தான் இப்படி தான் வந்துட்டே இருக்க போகுது. ஆகையால் அனன்யபரத்தேன அத்வைத ஸ்ருதேகே பிராபல்யா வித்யா வித்யா பேதேன வித்வத் அவித்வத் புருஷ பேதேனுக விரோதாபாவா இது. அதோட மட்டுமில்லை, வித்வானுக்கு நான் சொன்னது, அவித்வானுக்கு என்ன தேகாத்மக்கியவாதம் தான். அவித்வான் என்ன பிரபஞ்சத்தை சத்தியம் தான் நம்பிட்டு இருக்கான். வித்வானா இருக்கிறவன் ஞானம் உள்ளவன், ஓஹோ இது அகப்பட்டாலும் இது பொய் அப்படி, ஞானம் வந்தவனுக்கு இப்படி, அஜ்ஞானன அப்படி அப்படி. வித்யா வித்யா பேதேன வித்வத் அவித்வத் புருஷ பேதேனுக விரோதாபாவாத் இது பிரத்யக்ஷஸ்ய ஜாத்யுபக்ரமாதி நியாயை ஜாத்யுபக்ரமாதி நியாயாதிபிஹி பிரத்யக்ஷ பிராபல்ய நிராகரணம். ஆகையால் பிரத்யக்ஷம் பிரபலம் இல்லை அப்படின்னு ஆறு நியாயங்கள்னால நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒரு பிரகரணத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஜாத்யா பிரத்யக்ஷம் பிரபலம் இல்லை, உபக்ரம நியாயத்தினால பிரத்யக்ஷம் பிரபலம் இல்லை, சீக்கிரமந்திரகாமித்துவேன பிரத்யக்ஷ நியாயம் பிரபலம் இல்லை, பகு விஷய இது விசேஷ விஷயத்து சாமானிய விசேஷ நியாயத்தினால பிரபலம் இல்லை, அதோடு மட்டும் இல்லை சாவகாச நிரவகாசத்தினால பிரபலம் இல்லை, பகு விஷய அபாக ரூபமான மெஜாரிட்டி மைனாரிட்டி ரூல்னாலையும் பிரபலம் இல்லை. ஸோ நீங்கள் மீமாம்சையில் எத்தனை நியாயங்கள் கொண்டு வாங்கும், 1000 நியாயங்கள் இருக்குங்கிறான், 1000 நியாயங்களும் கொண்டு வந்து சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் அளிக்க தயாராக இருக்கும். நாங்கள் இல்லை, எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான ஸ்ருதி மாதா எங்களை சென்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பிரத்யட்சம் பிரபலம் என்று தாங்கள் சொல்ல முடியாது. பிரத்யட்சம் என்னைக்குமே பிரபலம் இல்லையான்னு கேட்டால் பரீட்சித பிரத்யட்சம் பிரபலமா இருக்கலாம், ஆனால் அந்த பரீட்சித பிரத்யட்சம் பரீட்சைனா என்னது அதை பார்க்கணும். பிரத்யட்சமானது பிரபலம்னு சொன்னால் அது எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணணும். ஸ்ருதி சார்னர் அதுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது எப்பொழுதும் பிரபலம் தான் அப்படிங்கிற வித்தியாசம் மேலே போய் சொல்லப்படுறார். இப்படி 6 விதமான நியாயங்கள்னாலையும் பிரத்யட்சம் பிரபலம் என்று சொல்லாதீங்கோ அப்படின்னு சொன்ன. இது சொல்லி முடித்த பிறகு சரி என்னத்தான் இருந்தாலும் உங்க அனுமானமும் சாஸ்திரமும் இது பின்னால் வந்தது தானே, பின்னால் வந்தது மட்டும் இல்லை பிரத்யட்சத்தை அடிப்படையாக கொண்டு தானே வந்திருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அனுமானத்தை நீங்க இன்னைக்கு சொல்றீங்கன்னா இது காரணம் என்ன சார்னர், உங்களுக்கு இந்த அனுமானத்தில் இருக்கக்கூடியதான பட்சத்தையும் அதில் இருக்கக்கூடியதான வியாப்தியும் அதில் இருக்கக்கூடியதான ஹேதுவையும் யார் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு? பட்சம் விமதம் மித்யா திருஷ்யத்வா சொல்ற விமதம்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் தானே, அந்த பிரபஞ்சத்தை யாரு கட்டி கொடுத்த? அனுமானம் கட்டி கொடுத்ததா? பிரத்யம் தான் கட்டி கொடுத்ததா? எத்தனை எத்தனை திருஷ்யத்துவம் தத்திர மித்யாத்வம்னு ஒரு வியாப்தியை சொல்றேன், அந்த வியாப்தி எப்படி வந்தது? திருஷ்டாந்தத்துல பார்த்துத்தானே வந்தது, அது பிரத்யட்சம் தானே சொல்லிக் கொடுத்தது. திருஷ்யத்துவங்கிற ஒரு ஹேத்து இருக்குன்னு அந்த ஹேத்து யார் இருக்குன்னு சொல்லி பிரத்யட்சம் தான் காட்டி கொடுத்தது. யாருனால் தாங்கள் முன்னுக்கு வந்தீங்களோ அவளையே அழைக்கலாமா சார்? அதான் உபஜீவிய விரோதம், நாம் யாரால முன்னுக்கு வந்தோமோ அவளுக்கு கெடுதல் நினைக்க விடாது அப்படின்னு இருக்கிறதுனால உங்க சாஸ்திரத்தினாலையும் அனுமானத்தினாலையும் பிரத்யட்சத்துக்கு விரோதமா ஒரு நிமிஷம் தீர்மானம் பண்ணப்படாது. அப்படி பண்ணினேலையானால் ரொம்ப தப்பான காரியம் இருக்கு, வாழ்க்கையிலேயே ரொம்ப தப்பான காரியம், யாரால முன்னுக்கு வந்தமோ அவளை அழிச்ச மாதிரி ஆயிடும். ஆகையால் பிரத்யட்சத்தை நீங்க தள்ளப்படாது, பிரத்யட்சம் வசத்தின்னு ஒத்துக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்ற நியாயத்தை வச்சுண்டு மேல கேட்கப்படுறார். உபஜீவியத்துவேன பிரத்யட்சத்தை பிராபல்யம் அப்படின்னு சொன்ன அதுவும் இல்லை என்று நிராகரணம் பண்ண போறோம். இத அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம், அடுத்த வாரம் ஹைதராபாத்ல நாங்கள் 3 பேரும் போறோம். முதல் சண்டை வேற, முதல் சண்டைங்கிறது வேற இருக்கு, அதுக்கு வேற இங்க முதல் சண்டையா இருந்தாலும் விசேஷ நியாயம், இந்த 3 பேரும் போக வேண்டியதான நிர்பந்தம்.
இந்த பதில் அவளுக்கு சேர்ந்து
சேர்த்தோம், அதனால 5 தேதி கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்ததாக என்னப்பா என்ன தேதி? இப்ப 12 தேதி இன்னைக்கு
6 தேதி 6 13
13
ஞாயிற்றுக்கிழமை
6 தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் 13 தேதி மேல் பார்க்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை.